வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். நான் வண்ணன்
பேசுகின்றேன். வணக்கம் வண்ணன். வண்ணன் சொல்லுங்க.
மரணமில்லா பெருவாழ்வு என்றால் என்ன? பயோகிராபி ஆஃப் யோகி என்ற புத்தகத்திலே பரமஹம்ச யோகானந்தா என்ற சுவாமியார் கூறுகின்றார், தான் பாபாஜியை கும்பமேளா என்ற நிகழ்ச்சியை சந்தித்ததாகவும், பாபாஜி எல்லோரும் கண்ணுக்கும் தெரிவதில்லை, அவர் தான் விரும்பினால் மாத்திரம்தான் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிவார் என்று கூறுகின்றார். பாபாஜி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பாபாஜி போன்ற அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ஸ் கிளம்பி இருக்கிறார்கள். பாம்பாட்டி சித்தர் இருக்கின்றார், மற்றது அகத்தி இருக்கின்றார். இவர்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது என்று கேட்க விரும்புகின்றேன். டாக்டர் முருகானந்தம் என்று பருத்தி துறையைச் சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், பாபாஜி எங்களுடைய சொந்தக்காரர், பாபாஜியுடைய சொந்த இடம் வந்து பருத்தி துறை என்று கூறுகின்றார். அதை பற்றி சான்றுகள் என்னிடம் இல்லை. அவருடைய கட்டுரைகள் சில சான்றுகளாக இருக்கின்றன, அவை என்னிடத்தில் இல்லை. அதை பற்றி உங்களிடம் கருத்தறிய விரும்புகின்றேன். இந்த பாபாஜியை பற்றி பரமஹம்ச யோகானந்தா கூறும் பொழுது, இவர் ஒரு தான் விரும்பினால் மாத்திரம்தான் மக்களுக்கு தோன்றுவார் என்று கூறுகின்றார். இவரிடம் எப்படி தொடர்பு கொள்வது என்பதையும் நான் அறிய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
முதலாவது இந்த மரணமில்லா பெருவாழ்வு, அவர் கேட்பது என்று கேட்டால் மரணமில்லா பெருவாழ்வு யோகானந்தா சுவாமிகளுடைய வரலாற்றில் இருக்கின்றது. இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுவதற்கு முன்னர் நாங்கள் அறிய வேண்டியது ஒன்றுண்டு. யுவ சுவாமிகள் நமது காலத்திலே வாழ்ந்த மகான். அவர் சொல்லார், ராமர் வந்தார் போனார், கிருஷ்ணர் வந்தார் போனார், புத்தர் வந்தார் போனார், இயேசு வந்தார் போனார், காந்தி வந்தார் போனார், நீயும் நானுமோ உலகத்தை திருத்த போறோம் என்று அவருடைய வாக்கு. இதுக்கு பின்னாலே என்னென்று கேட்டால், யார் வந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் பிறப்பு என்பது ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, அது எங்களுக்கு தெரியும்.
உடலுக்கு தான்
இது தீயினால் சுட முடியாது, காற்றினால் அழைக்க முடியாது, நீரினால் நிலைக்க முடியாது, வாளினால் வெட்ட முடியாது. பரிதி காயில் வாடாது, பவனமூலில் வேகாது, ககனமூலில் வேளாது, பவனம் வீசில் ஆறாது, தண்ணிக்க கூட போகாது. இது திருப்புகள்ல இருக்கு,
திருப்புகள்ல இருக்கு.
பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லுவார், அர்ஜுனா நீ எதற்காக கலங்குகிறாய்? இந்த உடலை நினைத்து கலங்குகிறாயா, உயிரை நினைத்து கலங்குகிறாயா? தோன்றிய உடல் என்றோ அழியத்தான் போகும், கட்டாயம். அது அர்ஜுனனுடைய பகவத்கீதையிலே அவருடைய அர்ஜுன விஷாத யோகத்துக்கு சொல்லுகிறார், தோன்றிய உடல் அழியத்தான் வேண்டும். அது எப்பவோ சாக போற உடல்,
அதுக்கு நீ
அது ஏற்கனவே அது முடிஞ்சது. நீ கருவியாகத்தான் நீ அங்க இருக்கிற, யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ரூமெண்ட். உயிர் அழியாது, அது சாஸ்வதமானது. பதி பசே பாசம் என பகர் மூன்றல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது திருமந்திரம். அதாவது பதி என்கின்ற இறைவன், பசு என்கின்ற உயிர்கள், பாசம் என்கின்ற இந்த பந்தங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்றுமே அனாதியானது. இந்த உயிருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அதுக்கு இறப்பு இல்லை. அது உடம்புக்குத்தான் இந்த பிறப்பு இறப்பு அதெல்லாம் வந்து வந்து போறது என்று தெரிந்தால் மரணம் இல்லை என்றது தெரிஞ்சிட்டு தங்க. நான் யார் என்றும் இதில் பார்க்க வேணும். அப்ப நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த புத்தி அல்ல, நான் இந்த சித்தம் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, கண்டு கொண்டிருக்கிறதாலே அது நிர்வாண சதகத்துல வரும். அது எல்லாம் நான் ஒவ்வொன்றையும் எல்லாம் எல்லாம் போய், அப்ப நாங்கள் இப்ப சொல்லுங்களேன், இந்த பிரெயின் தான் நானோ, இந்த ஹார்ட் தான் நானோ, அல்லது காம்பினேஷன் ஒரு சமூக கூட்டம் அதுதான் நானோ, அந்த கரணம் அவற்றுள் ஒன்றென்று அந்த கரணம், அந்த கரணம் என்றால் அகக்கருவிகளாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அந்த கரணம் அவற்றுள் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா. அது எல்லாத்தையும் ஒருங்கு சேர வச்சு உணர்றதுதான் ஆன்மா. கண் பாக்குது, காது கேக்குது, மூக்கு முகருது, நாக்கு சுவைக்குது, வாய் பேசுது, ஆனால் மூக்கு பேசுமா?
பேசாது.
கண் கேட்குமா? அப்ப இது எல்லாவற்றை ஒரு சேர பார்த்து உணர்ந்து கேட்டு எல்லாம் அனுபவிப்பது ஆன்மா. கண்ணுபிப்பது ஆன்மா தான் சொன்னார். அதை சந்தித்தது ஆன்மா. ஆனா ஆன்மாக்கு தெரியாது. என்ன தெரியாது? தன்னையும் தெரியாது, தன்னை பீடித்திருக்கிற மலத்தையும் தெரியாது, தன்னை இந்த உலகத்திலே அனுப்பி இந்த விதல் செய்திருக்கிற இறைவனையும் தெரியாது. சகசமலத்தை உணராது. சகசமலம் அதுவும் ஆன்மாவோட அனாதியாயிருக்கு. பதி பசு பாசம் என பகர் மூன்றல் பதி இணைப்போல் பசு பாசம் அனாதி, இடையில வந்து தொட்டது கிடையாது, அப்புறம் சாப்பிட்டு வந்தது கிடையாது, இது இடையில வந்ததல்ல, இது தொடக்கத்திலேயே அது இருக்குது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு இறப்பண்டது இல்லை, இது மரணம் இல்ல, எல்லாரும் மரணம் இல்லா பெருவாழ்வு. இதை தெரிந்தால் வண்ணனுக்கும் இல்லை மரணம், எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, ஆன்மா நிலையானது. அது முதலாவது. இந்த பெரிய அவதாரமா இருந்தாலும் ராமரா இருந்தான்னு கிருஷ்ணரா இருந்தான்னு வந்தவை எல்லாரும் போனார்கள். தேவர்கள் அமிர்தப்படுத்தார்கள் என்று தெரியும். அமிர்தம் என்பது எட்டர்னிட்டி என்றும் இருக்கின்ற நிலைமை. எட்டர்னிட்டி என்றால் கூட அதுக்கு லிமிட்டட் தான். தேவலோகம் முடிகின்ற பொழுது தேவருடைய வாழ்க்கையும் முடியும். அது நீட்டித்து பல கோடி யுகங்களாக இருக்கலாம். இந்திரனுடைய வாழ்நாளும் அப்படித்தானே. ஒரு பிரம்மாவுடைய பகற்காலத்திலே 14 இந்திரர் வந்து போகினர். 432 கோடி வருஷத்துல ஒரு பிரம்மாவுடைய பகல் காலம், இதுல 14 இந்திரர் வந்து போகிறோம். அமுதம் குடிச்சாலும் கூட காலம் நீடிக்குதே தவிர முடிவில்லாம போகாது. உடம்பு எடுத்த உடம்பு போயே ஆகும். எடுத்த உடம்பு போயே ஆக வேண்டாம். உடம்பென்றால் அது மாயையால் ஆக்கப்பட்டது. அதுதான் சிவஞான போத முதல் சூத்திரம். அவன் அவள் அது வெனும் அவைமுவினமையை தோற்றிய திடியை ஒடுங்கி மலத்து உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற அவன் அவள் அது என்கின்ற எல்லாமே ஒரு தோற்றம், ஒரு இருப்பு, ஒரு முடிவு உண்டு. இது நாங்கள் பார்க்கிறோம். மண் புழு கொஞ்ச காலம் இருக்கும், கிருமி ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், சிலது ஒரு 2 நிமிஷத்துல வந்து உயிர்களும் இருக்குது, ஆமைகள் சிலது இருக்குது 200-300 வருஷங்கள் இருக்கும், மலைகள் அதுகள் வந்து 1000-கணக்கான வருஷங்கள் இருக்கும். இன்றைக்கு இருக்கிற இமயமலை முன்னர் கடலுக்கு கீழே இருந்திருக்கு. அப்ப இப்ப வந்திருக்கு. என்னடா கடற்சிப்பிகள் கடல் இதுகள் எல்லாம் அதுக்கு இருக்கு. ஆகவே எல்லாவற்றுக்குவே ஒரு தோற்றம் உண்டு,
மறைவு
ஒரு இருப்புண்டு. எம்பெருமானுடைய அந்த அபயகரம் வந்து தோற்றத்தான் அவருடைய உடுக்கை தாங்கிய கரம். அங்கிருந்துதான் எல்லாம் வருகிறது, எல்லாம் அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குது. எத்தனையோ ராஜாக்கள் வருகிறார்கள், சக்கரவர்த்தி வருகிறார்கள், கிளிண்டன் வந்தார், புஷ் வந்தார், ஒபாமா வந்தார், இப்ப ட்ரம்ப் வந்திருக்கிறார். எல்லாரும் அவருடைய ட்ரம்ப் இதுல இருந்துதான் பாரது உடுக்கை.
ட்ரம்ப்
அவர் அங்க ட்ரம் அடிக்க, இங்க ட்ரம்ப் வாரார். ஏன் இத்தனையோ கருமங்களை அங்க செய்து முடிக்கிறீர்கள், எல்லாம் வெறும் கருவிகள். எத்தனையோ மாளிகைகள் கூட கோபுரங்கள் வரும், நிற்கும், பிறகு இடிஞ்சு கொட்டுவோம். எல்லாம் பார்க்கிறோம் நாங்கள். பெரிய பெரிய சக்கரவர்த்தி இது எல்லாம் அவருடைய அந்த உடுக்கை இறந்திய கரத்தில இருந்து வருகின்றதே. அவருடைய அபயகரம் இப்படி வச்சிருக்குதே, அவ்வளவு காலம் வழக்கம் ஒன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. சட்டீரியாவுக்கு 1 மணத்தியாலம் வாழ்க்கை என்றால், மண்புழுவுக்கு 10 நாள் வாழ்க்கை என்றால், ஒரு கோழிக்கு 7 வருடம் வாழ்க்கை என்றால், ஒரு நாய்க்கு 15 வருடம் வாழ்க்கை என்றால், ஒரு பசுவுக்கு 20 வருடம் வாழ்க்கை என்றால், ஒரு மனுஷனுக்கு வேதநூல் பராயன் 100 மனிதராம் புகுவரேனு வந்து ஆழ்வா சொல்றேன், 100 வயசா, 100 இல்லாம இப்ப 70-82 வச்சாலும் கூட இது எல்லாம் அவர் அப்படி கைய இப்படி அபயகரத்துல வச்சிருக்கிற வரைக்கும் நிக்கும். ஏனென்றால் கருவிலேயே அழிந்து போகிற உயிருண்டு. அப்ப கருவிலே அழிவதாயும் அந்த பாட்டிலேயே வரும் இல்லையா, கருவிலே அழிவதாயும் கருணமித்தழிவதாயும் என்று சொல்லி இந்த சிவஞான சித்தியார்ல இதை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறார். அப்ப அழிவு என்றால் அப்ப 183வது பாடல் சிவஞான சித்தியார்ல. இந்த 183வது பாடல்ல சொல்லுகிறார், கருவினல் அழிவதாயும் அழிவதாயும் வெளியில வரையிலேயே சில்வர், பிறகு பிறந்து கொஞ்சம் வளர்ந்து பரிணமித்தழிவதாயும். அப்ப ஒன்று வந்து என்ன சொல்றது மிஸ்கரியேஜ், மற்றது வந்து ஸ்டில்பர்த், மற்றது நியோனேட்டல் பேர்த், மற்றது இன்ஃபென்ட் டெத், அப்படி எல்லாம் இருக்குது. பால நாய் அழிவதாயும் சின்ன பிள்ளைய, தருணனாய் அழிவதாயும் நல்ல தருணத்தில் அழிஞ்சுவோம். நாங்கள் எல்லாம் எவ்வளவு விவாதங்களை கேட்கின்றோம்,
விபத்திலே மரணமான அபால செய்திகள் கூட கேட்கின்றோம். தாயகத்திலே எல்லாம் நல்ல இளைஞர்கள் படித்து வருகின்றவர்கள் அன்றாபுரத்தில் ஒருவர் விபத்திலே மாலமாக இருக்கிறார். மிகுந்த வருத்தத்துக்கு கவலைக்குரியது. பருத்தித்துறையில் ஒருவருக்கு நடந்தது கவலைக்குரிய. இப்படி நாளும் தருணனாய் அழிவதாயும் தான் நிறைத்து அழிவதாயும். இப்பெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிற வந்துட்டு இப்ப இனி போனால் பரவாயில்லை, நிற வந்து அழிவதாய். உருவமே அழிவேயானால் உருவம் அழியும், இந்த உடம்பு அழியும். அழிவேயானால் உள்ளதே உள்ள போதே பார், அந்த உடம்பு இருக்கிற பொழுதே இந்த பார்த்துக்கொள் உய்ய உயிர வழிய பார். இது சிவஞான சித்தியார் 183 பாடல்ல இருக்குது. 183 பாடல்ல இருக்குது. ஆகவே இந்த உடம்பு அழியாது என்பது கண்ணப்பியர் சொன்னது. சித்தர்கள் காய சித்தர்கள் என்றொரு வகை இருந்திருக்கிறார்கள். காயகல்பம் படித்து இந்த உடம்புகள் அழியாம போகலாம் என்று நிறைய செய்திருக்கிறார்கள். மருத்துவத்தின் ஊடாக மருத்துவத்தினுடைய கண்டுபிடிப்பு அதைத்தான். ஆனால் யாரும் சித்தி பெற்றதாக வரலாறு இல்லை. சித்தி பெற்றதாக வரலாறு இல்லை. ஆனால் இதே மாதிரி மரணமில்லா பெருவாளை பற்றி ராமலிங்க வள்ளலார் சொல்லி இருக்கின்றார். ராமலிங்க வள்ளலாரும் மரணமில்லா பெருவாளை பற்றி சொன்னார். ஆனால் அவருடைய வழியில எவரும் அந்த மரணமில்லா பெருவாளை இன்னும் எய்தினார்கள் என்பது தெரியாது. எய்தினார்கள் என்பது தெரியாது. ஆனால் நீண்ட காலம் இருக்கலாம் அது கொண்டிருக்கிறது. அது சொல்லுவார்கள் நாடுகளில் புக்குளன்றும், நாடுகளில் புக்குளன்றும். ஒவ்வொரு நாடு நாடா தீர்த்த யாத்திரை செய்து காடுகளில் சரிந்தும், காடுகளில் சரிந்தும். ரெண்டா காடுகளில் போய் தவன் செய்கிறது கதொண்டு இருக்குது. நாகமுளை புக்கிரண்டும், நாகமுளை என்பது மலை குகை, அதுக்குள்ள போய் குகைக்குள்ளே தெரிவிக்கிறது. அப்படி இருந்து ஆத்ம சாதனைகள் செய்வது கிரண்டும். தாகமுதல் தவிர்ந்தும், தாகமுதல் தவிர்ந்தும் என்றால் தாகம் பசி முதலியவற்றை தவிர்த்து. சில பேர் சாப்பிடாமலே தண்ணி குடிக்காமலே கனகாலம் இருக்கிறார்கள் இருக்கிறோம். தவிர்த்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும். ஹோ பாபாஜி 2000 இருந்தார் என்று வரலாறு சொல்லி இப்ப இருக்கிறார்கள் சொல்லினோம். எங்களுடைய திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்கிறார். பாபாஜியுடைய தரிசனம் பல பேருக்கு கிடைத்ததாக சொல்லுகிறார்கள். ஆச்சரியம் இல்லை. ஜோக சக்தினால நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும். ஆனா அது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல, அதுக்கு ஒரு முடிவுண்டு. அதுக்கு ஒரு முடிவுண்டு. நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் அப்படி இருந்தா போலே அவருக்கு ஞானம் இருந்துட்டு சொல்லலாம். இருந்தும் மின்மல ஞானத்தை இல்லார். மலங்கள் இல்லாம போன நிர்மூலமான நிர்மல ஞானம், மலங்கள் ஒளிந்த ஞானத்தை இல்லார். அது இல்லாம போகலாம். அவர்கள் நாடுகள் எல்லாம் திரிஞ்சிருக்கலாம், காடுகள்ல இருந்திருக்கலாம், குகைக்குள்ள இருந்திருக்கலாம், பசி தாகம் தவிந்து மாதங்கள் வருடங்கள் இருந்திருக்கலாம், நீண்ட பல காலங்கள் இருந்திருக்கலாம். யோகானந்தா சந்திச்சிருக்கிறார், இவர் சந்திச்சிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லலாம். இருந்தா போல ஒவ்வொருவர் புது கம்முளைச்சு ஐயையோ அவர் என்று சொந்தக்காரர் என்று சொந்தம் கொண்டாடலாம்.
அதையும் சொல்லலாம்.
அதாவது இப்படி சில வேலை ஒவ்வொருத்தர் வரவினம் சொல்றது. அந்த சாதாரண வாழ்க்கை கிராண்டியோஸ் ஐடியாஸ் என்று சொல்றது மெடிசன்ல. அந்த ஒரு விதமான இதுல வந்தால் அவர்களுக்கு சில பேருக்கு கிராண்டியோஸ் யாராவது இப்படி சொன்னா அதை யோசிக்க வேணும். கிராண்டியோஸ் ஐடியா இஸ் எ ஃபீச்சர் ஆஃப் மெனிக் டிசோர்டர். கிராண்டியோஸ் ஐடியாஸ் நான் மீட்பர், எனக்கு அவர் சொந்தக்காரர், நான் அப்படி. அப்ப அதுகளை கவனமாக சுரிச்சுவாலிட்டியில இதுகள் எல்லாம் கவனமாக ஆன்மீகத்தில் இருக்க வேணும். ஆகவே நின்மன ஞானத்தை இல்ல நிகழ்ந்திடுவர் பிறப்பில் புதுப்பி பிறக்கோள் என்று சொல்லி இது சிவஞான சித்தியார்ல இது 308 பாடல்ல இருக்கு. ஆகவே நீடுகள காலங்கள் இருந்தார், ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார்ன்றதுக்காக ஞானம் பெற்றுட்டார் என்று வரா. அது ஒன்று. ஆனா கிரிய பாபாஜி வந்து மிகுந்த உத்தமமான ஒருவர். அவரை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். விவேகானந்தர் கூறிய குறிப்புகளை பற்றி நான் அறியேன். ஆனால் யோகானந்தருடைய குறிப்புகள் தெரியும், அவருடைய வெளிப்பாடுகள் கிடையாது. கிரிய பாபா யோகா பயிற்சி முறையெல்லாம் இருக்கின்றது. அப்போ இந்த கிரிய பாபாவுடைய யோக பயிற்சியை சேர்ந்த எங்களுடைய ராமணா என்று சொல்லப்படுற சுவாமி ராமனிடம் தான் அடியேன் யோகம் கற்றது.
ஓஹோ
அந்த கொழும்புல இருந்த பொழுது அப்படியான இதுகள் உண்டு. அதனால இதில் வந்து அவர்கள் அந்த அவர்கள் பெரியவர்கள், யோகத்திலே பெரியவர்கள். ஒரு நோக்கத்துக்காக நான் சொன்னேன், இறைவன் இப்படி கையை விரிச்சு வச்சிருக்கிறார், அவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். இவருக்குள்ளால ஒரு மிஷன், அது முடியும் வரைக்கும் அவர்கள் இங்கே இருப்பார்கள். 1000 2000 இருக்கலாம். ஆனால் எப்பவுமே ஒரு முடிவு உண்டு. ஆகவே இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது இந்த உடம்பு சம்பந்தமானதல்ல, ஆன்மா சம்பந்தமானது. ஆன்மா சார், எப்போ ஆன்மாவுடைய தன்மை தெரியுதோ அது தெரியும். இந்த சித்தர்களுடன் தொடர்பு, சித்தர்களுடன் தொடர்பு எப்படி வரும் என்றால் கொண்டாடினால் வரும். இறைவனம் இருத்தான் எப்படி கொண்டாடுவது? வழிபாடு, அப்ப பூஜை, தியானம், ஹோமம் செய்கிறோம் இல்ல, அதே மாதிரித்தான். அப்ப இந்த விதிகள் இருந்தால் சித்தர்களுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். நீங்கள் வேணுமென்றால் உங்களுக்கு வழிபட மூர்த்தியாக குரு குருமூர்த்தமாக நினைத்துக் கொண்டால் அவர்களுடைய அருள் கிடைக்கும். அகத்தியரோ அவையோ இவையோ அந்தந்த சித்தர்கள் அதில் வருவார்கள். என்னுடைய பூஜை அறையிலே 18 சித்தர்களுடைய படமும் இருக்கின்றது. அதுக்கு அந்த இது இருக்குது. பதஞ்சலியினுடைய தரிசனம் ஒரு முறை கிடைத்திருக்கின்றது. அது அவர்களுடைய வழிபாடு, அந்த இறை வழிபாடு குரு வழிபாடு செய்து பெற அது தண்ட பாட்டில் வரும். இப்ப நீங்க ஒன்றும் பெரிசா ஒன்றும் ஓடி தெரிய தேவையில்லை. அவர்களுடைய சக்தி இருக்கின்றது. அவர்கள் வந்து எங்கே யாருக்கு எப்பொழுது என்ன வழிகாட்டல கொடுக்கணுமோ அதை செய்வார். நிறைய போலிகள் இருக்கிறார்கள், அது அவதானமாக இருக்க வேண்டும். சித்தர்களுடைய பெயரால் நிறைய போலிகள் இருக்கிறார்கள், ஆனால் அதிலேயும் அவதானமாக இருக்க வேண்டும். மற்றும்படி இந்த சித்தர்களுடைய சொன்னால் நீங்கள் 18 சித்தர்கள் அல்லது சித்த பெருமாள்கள், எங்களுடைய நாயன்மார்களையே திருமூலர் ஒரு சித்தர், அதுக்கு பிறகு கருவூர் சித்தர் இருந்திருக்கிறார், பட்டணத்தார் இருந்திருக்கிறார். சித்தர் பாடல்கள், அந்த பாடல்களை படிப்பதனாலேயும் அவர்களை பூஜை நேரத்திலே நினைத்துக் கொள்வதனாலேயும் இயலுமாயின் அவர்களுடைய திருவுருவப் படங்களை வைத்துக் கொள்வதனாலேயும் அவர்களுடைய வழிகாட்டல் தொடர்பாடல் நிச்சயமாக கிடைக்கும்.
அதாவது வந்து அங்குடைய ஆஸ்பத்திரியில இருந்த எங்களை புள்ளியாளிவு கொண்டு இந்த ப்ரோக்ராமுக்கு நன்றி. என்ன கேள்வி என்ன டாக்டர், இப்ப செட்டாக்களோட எப்படி கதைக்கிறது விட்டுட்டு இப்ப உயிரோட இருக்கிறாக்களோட என்னென்று டாக்டர் கதைக்கிறது? அண்ணன் தம்பியோட கதைக்கிறான்ல, புருஷன் மனைவியோட கதைக்குதுல, புள்ள கதைக்குதுல, அப்பாவோட கதைக்கிறான் இல்ல.
டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புன
என்ன என்ன சார்,
டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புன
செல்போன் இருந்தால் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க.
அதுதான் நடக்குது. டெலிபோன்ல கூட கதைக்கிறதுக்கு மனம் விடுது இல்ல. அப்ப இந்த மாயை கண்ணுக்கு முன்னால நிக்கிறவங்களை சகோதரங்களை மனுஷரை அந்த மாயை கிழிச்செறிஞ்சு பசு பதியை அடையும் காலம் எக்காலம், இது என்ன மாயையோ அல்லது வந்து இது உண்மையோ? மாயை என்று சொன்னால் அந்த இலூஷன், ஹவு டு பிரேக் த இலூஷன். நன்றி, வணக்கம் டாக்டர்.
நல்ல விஷயம், பேசாமல் இருப்பது நல்ல விடயம் தான். ஆனா பிறகு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது அல்ல. அப்ப சொல்லுவார்கள், இந்த வார்த்தையாடல்ல வர்ற குற்றங்களை வள்ளுவர் நாள சொல்லி இருக்கிறார் அருமையாக. ஒன்று சொல்றது பொய் கூறல், உண்மைக்கு புறம்பான பொய் கூறல் குற்றம். அது கொண்டு புறங்கூறல், ஒருவரை பூக விட்டு பின்னால சொல்றது, சொல்வதற்கு பெரிய இழிவு. மற்றது இன்னாத கூறல், ஒருவருக்கு மனநுகும்படியாக கடன் சொற்களை அவருக்கு சொல்றது இன்னாத கூறல். மூன்றையும் சொல்லி போட்டு ஒன்று சொல்றார். அடுத்தது ஒன்று மிக முக்கியமானது சொன்னார், பயனில சொல்ல, சும்மா வீண் பேச்சு கதைக்கிறது. தொலைபேசி இருக்கின்றதாலையும் இது இருக்கிறதாலையும் வீண் பேச்சு கதைப்பது தேவையில்லாத விடயம். அது வள்ளுவர் சொன்ன நான்கு வகை குற்றங்கள். ஆகவே இந்த நான்கு வகையான குற்றங்கள், இந்த வாக்கினால் வருகின்ற குற்றங்களை களைந்து வாக்கால் அப்ப களைகிறண்டா என்ன செய்யணும்? சும்மா இருக்காது வாக்கு. ஆனா என்ன செய்யுங்கள், இறைவனை பற்றிய கதைகளை சொல்லுங்கள், இறைவனை பற்றிய கதைகளை படியுங்கள், அவருடைய தோத்திரத்தை துடியுங்கள். தோத்திரம் ஆறு பகுதி இருக்கும். ஒன்று வணங்குதல், மற்றது வாழ்த்துதல், மற்றது உண்மை சொல்றது, அது கொண்டு இருக்குது. மற்றது இப்படி அவருக்கு அந்த ஆறு பகுதிகள் சேர்ந்ததுதான் தோத்திரம். இது உடம்புல இணக்கணம். அந்த விதத்துல அந்த இறைவனுடைய மாணிக்க வாசிகள் அப்பர் சிவாங்க சொன்ன மாதிரி வாயேன்னு சொல்லுவார். அப்ப அந்த விதத்துல அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணினால் ஒன்றலாத்திலையும் அப்படித்தான். அதாவது சப்ளிமேஷன் சொல்றது, நல்ல காட்சிகளை பார்க்க ஆசை, நல்ல அலங்காரம், நல்ல வீடு வளவு, நல்ல இயற்கை காட்சிகளை பார்க்க ஆசை, அங்கே இறைவனை பாருங்கள். இறைவனுக்கு நல்ல அலங்காரம் செய்து பார்க்கலாம், இறைவனுக்கு நல்ல திருவிழாக்கள் செய்து பார்க்கலாம். சொல்லுவார் மாணிக்கவா, சொல்லுவார் என்ன, கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமின் வருக வண்ண உரைத்தார். பூம்பாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு சொல்லுறேன், அடியவர்களுக்கும் இறைவனுக்கும் விழா கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். யோசிச்சு பாருங்க. அந்த ஆர்ப்பரித்தல் ஆறுதல் அந்த இதுல சொல்றாரு, அந்த புலாத கண்டு சந்தோஷித்து. இப்ப எல்லாம் நாளும் புலாவா போனதும் எங்களுக்கு தெரியறீங்களே, ஊர்ல எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா விழா வரும், ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப அந்த திருவிழாவில இந்த சாமான் வேண்டினாங்க, இந்த திருவிழாவில இந்த சம்பந்தம் வந்தது, இந்த திருவிழாவில இன்னார் வந்தவர் அவற்றை பேச்சு கேட்டுனாங்க, இந்த திருவிழாவில இப்படி கே பி சுந்தரம்பாள் வந்து பாடினா கேட்டோம். இப்படி ஒவ்வொரு திருவிழா திருவிழாவா ஞாபகம் வச்சிருந்த காலம். இப்ப திருவெல்லா திருவிழாக்கள் எல்லாம் திருவிழாக்களா போனதோட மகிமை போட்டுது. ஆகவே இதெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசை என்றால் இறைவனுக்கு செய்து சமர்ப்பித்து சாப்பிடுங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து. நல்ல ஆடை அணிய ஆசை என்றால் இறைவனுக்கு ஆடை அணிவித்து அணியுங்க
பாருங்க.
எல்லாம் அவருக்கு செய்து செய்து செய்கிறது, எவ்ரிதிங் அவருடையது. ஈசாவாசம் இதன் சர்வம் எல்லாம் அவருடையது. ஆனபடினாலே எல்லாமே மாயையோ உண்மையோ இந்த உலகத்துல வந்தவங்கள் வாழை வாழ வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோர் குறைவில்லை என்று சொல்லி சம்பந்த பெருமான் வளர்த்துகின்றார். ஆகவே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாத்தையும் வாக்கு செயல் சிந்தனை அது அங்க கொடுத்து கொடுத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். அதுதான் இந்த உலகத்துல வாழுகின்ற முறை.
இருவருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் மன்னன் பேசுகின்றேன்.
வணக்கம்.
ஆயக்கலைகள் 64 என்று கூறுகின்றார்கள், அதே போல் மன்மத கலைகளும் 64. இந்த மன்மத கலைகள் 64 இந்த ஆயக்கலைகள் 64 ஒரு கலையாக வருகின்றதா என்று அறிய விரும்புகின்றேன். ஆயக்கலைகள் 64 பற்றியும் தவிசு கூறுவீர்களா? நன்றி, வணக்கம்.
ஆயகலைகள் 64 உணர்வைக்கும் என்னம்மை உய உருப்பல் இங்கு போல்வாள், என் உள்ளத்தினுள்ளே இருப்பல் இங்கு வாராது இடம். இது சரஸ்வதி அந்தாதிகா கம்பருடைய காப்பு. ஆயகலைகள் 64 என்னவென்று சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறார்கள். அம்பாளுடைய நாமங்கள்லே லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒன்று சதுஷஷ்டி கலாமயி. சதுஷஷ்டி 64 கலைகளின் வடிவமாக இருப்பவர் அம்பாள். இந்த 64 கலைகளிலே மதனக்கலையும் உண்டு. மதனக்கலையும் உண்டு. இன்றைக்கு மதனக்கலைக்கு எங்களுக்கு கிடைக்கிற புஸ்தகம் வந்து காமசூத்திரம். இந்த காமசூத்திரத்தை எழுதினவர் வாட்சாயனர். இந்த வாட்சாயனர் என்றவர் இந்த காமசூத்திரத்தை எழுதுகின்ற பொழுது இந்த காமசூத்திரத்துடைய மூலம் எங்கே இருந்து வந்தது சொல்றார். இது இன்ன யாக்ஞவல்யர் அங்கே இருந்து வந்தது, அதுக்கு முதல்ல யார் சொன்னது என்று சொல்லி சிவன் இத்தனையோ இதால சொன்னதை, பிறகு அந்த முனிவர் இத்தனையோ லட்சம் கிரந்தங்களால் எழுதியிருந்தது, அப்புறம் அதுல இருந்து அடுத்த பரம்பரையில வந்து அவர் இன்னொருத்தர் எழுதியதை அடுத்த எழுதினதே இப்ப நான் எடுத்து தருகின்றேன். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற காமசூத்திரம் வந்து வேற சுருக்கப்பட்ட புத்தகம்
தான்,
அப்ரிட் எடிஷன் தான் காமசூத்திரம். அது அவருடைய கலையாக ஒன்று இருக்கின்றது. இந்த 64 வகையான போகங்களை பற்றியும் இருக்கின்றது. தமிழிலே இதை வந்து கொக்கோகம் என்ற பெயரில் ஒரு தமிழ் புத்தகம் இருக்கிறது. அதிலேயும் வந்து இந்த மதனக்கலையை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. இது 64 கலைகளிலே ஒன்று, வாழ்வியலுக்கு தேவையான கலை என்றபடியினாலே அதுக்கு 64 கலைகளிலே ஒன்றாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்தே வந்ததாக அந்த புத்தகங்கள் அந்த பெரியவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள்.
உண்மையிலே பல விஷயங்கள் எல்லாம் இறைவனிடமிருந்து தான் வந்தது. ஆனால் இதை பற்றி நாங்கள் சொன்னால் சிலருக்கு அது நகைப்பு கிடமாக தெரிகிறது.
மூலம் அங்கே இருந்தது, அது அந்த நேரம் வரை இரண்டால் இந்த வித்தண்டாலே அறிவு. இந்த அறிவு என்று கேட்டால் இந்த அறிவில வந்து தங்கு தடையற்ற எல்லாம் உணர்ந்த அறிவைத்தான் நாங்கள் ஞானம் என்று சொல்றோம். நான் சொல்றது ஞானம் என்றால் இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். எல்லாருக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இங்க சமயத்துல கொஞ்சம் இருக்கு, வானிலையில வந்து விடுகிறோம், மருத்துவத்துல கொஞ்சம் இருக்கு, சட்டத்திறனுக்கு சட்டத்துல கொஞ்சம் இருக்கும், பரதநாட்டியஞ்சவருக்கு பரதநாட்டியஞ்சில கொஞ்சம் இருக்கும், அப்படியே ஒருத்தருக்கும் கொஞ்சம். எங்களுடைய ஞானம் அல்லது அறிவு எல்லாம் சிற்றறிவு, ஒரு சிறு பகுதி. மருத்துவத்தில் இருக்கிற மாதிரி இஎன்டி டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் காட்டேலாம்,
அது சரி.
கார்டியோலஜிஸ்ட போய் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் விவரங்களை சொல்லலாம், அது கைனகாலஜிஸ்ட போகணும். கைனகாலஜிஸ்ட போய் கண் காட்டேலாம், கண் காட்ட முடியும். அப்ப அதே மாதிரி கண் வைத்தியரிடம் போய் பல்லு காட்டேலாம். ஒவ்வொரு துறை அவ்வளவுதான் தெரியும். சிற்றறிவு அற்றது எங்களுக்கு வருகிற அறிவு சுட்டறிவு. சுட்டறிவு என்று சொன்னால் நாங்கள் ஒருவர் சுட்டி காட்ட அறிவது, படித்து அறிவோம் அல்லது அனுபவத்தால
பட்டறிவோம்.
படித்தறிவு பட்டறிவு ரெண்டையும் சேர்த்துத்தான் சொல்லுவது சுட்டறிவு, சுட்டி காட்டி அறிவது. அப்ப சிற்றறிவு மற்றது சுட்டறிவு, அதுதான் எங்களுடைய அறிவு. பிறவிதோறும் இந்த அறிவு எங்கே இருக்குது என்றால் எங்களோட மனத்தில் இல்லை. சிலர் யோசிக்கிறது புத்தியிலே உண்டு, புத்தி கூர்மை உண்டு. புத்தி ஒரு கருவி அறிவுக்கு,
அறிவுக்கு ஒரு கருவி,
ஆனால் புத்தியில இல்லை, புத்தியில இல்லை. மனம் ஒரு கருவி, ஆனால் மனத்தில் இல்லை. இப்போ மூளையிலே கொண்டு கேப்பினோம், ஐன்ஸ்டைனுடைய மூளையை வச்சு ஆராய்ச்சி செய்தவர்கள். மூளையும் ஒரு கருவி, அந்த அறிவு தொழிற்படுவதற்கு. சில வேளை அறிவு இருக்கும் ஆன்மாண்ட, ஆனால் இந்த புத்தி தொழிற்படாட்டி தெரியாது,
வெளிப்படாது.
எங்களுக்கு தெரியும் செரிபரல் பால்சி என்று இருக்குது, அல்லது மோட்டோ நியூரான் டிஸ் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் உடம்பு முழுக்க பேரலைஸ்ட், வார்த்தையே வராது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்தில் இவர் வாழ்றபடியினால, அந்த பதவியிலேயும் அந்த வசதிகளும் இருந்தபடியினால, ஒரு சிறு கண் அசைவு அல்லது அசைவினாலேயே வார்த்தையாடல் செய்யக்கூடியதாக கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை கொடுக்கிறார், புஸ்தகங்கள் எழுதுகிறார். பிரீத் ஹிஸ்டரி ஆஃப் டைம் சொன்னது அவர் தான். அப்ப இது ஏன், அப்ப இது வந்து என்ன, அவருடைய கருவி அறிவு இருக்குது, ஆனால் கருவி இல்லாட்டி தொழிற்படாது. இது மாதிரி எல்லாம் கருவிகள். அறிவு எங்க இருக்குன்னு கேட்டு ஆன்மாவில் இருக்குது.
ஆன்மா அறிவுதான் வரும்.
அதான் நுண்ணிய நூல்வேலை கற்பினும் வள்ளுவருடைய குரல்ல இருக்குது. உண்மை அறிவே
அறிவு.
அதாவது எந்த புத்தகத்தை படிச்சு என்னத்தை சப்பி துப்பினாலும் இந்த உள்ளுக்கு ஆன்மாவில் இருக்கிறது தான் அந்த உண்மையான அறிவு. மிச்சமெல்லாம் ஜஸ்ட் என்ன படிச்சுட்டு துப்புறது, படிச்சுட்டு சுத்துறது. நாங்க சொல்லுவோம் சத்தி எடுக்கிறது. அப்படி ஒரு உபனிஷத்தே இருக்குது, அது வேற
உபனிஷத்திலே இருக்காது.
தைத்திரிய உபனிஷத்து ஒன்று இருக்குது. ஒரு முனிவர் வந்து அந்த காலத்துல அந்த மனவில சொல்லுகிறார்கள், அது அந்த முனிவர் அவருடைய மாணவர்கள் வந்து கற்றதை பிறகு எல்லாத்தையும் கக்கண்டு சொன்னார். அவர்கள் கக்கினார்கள். அப்போ பிறகு தத்திரி புறாக்களாக வந்து அது எடுத்து சொன்னது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த புறாக்கள் வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்கள் என்றால், இந்த கக்கி சாப்பிடும் குஞ்சுகளுக்கு வந்து இந்த கக்கி
உட்கும்,
அதெல்லாம் பார்த்துருப்பீர்கள். தத்திரி புறாக்கள் என்ன செய்திருக்கிறார், இந்த முனிவர் தன்னுடைய மாணவர்கள் கொஞ்சம் பேரை அனுப்பி இருக்கிறார் எல்லா இடமும் போய் இந்த ஞானமுள்ளவர்களிடம் பெற்று அறிந்து வாருங்கள். அவர்கள் எல்லா இடமும் பெற்று வந்த அறிவை இவருக்கு முன்னால வந்து திருப்பி கக்குறார்கள், சொல்லுகிறார்கள். அதை வைத்து தொகுக்கப்பட்டதுதான் தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத் அதுலதான் இன்றைக்கெல்லாம் இந்த கன்வகேஷன் ஸ்பீச் இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல பட்டம் அனுப்புகளால அது அங்க தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு. குருகுலத்தை விட்டு வெளியேறும் மாணவனுக்கு அவர் கொடுக்கிறார் என்னென்ன மாதிரி வாழ வேணும், என்னென்ன மாதிரி கடைப்பிடிக்க வேணும், என்னென்ன மாதிரி தண்டை வேணும். நீ இவ்வளவும் கட்டிட்ட இன்னும் சந்தேகம் வரலாம். சந்தேகம் வந்தால் கட்ட நூல்கள்ல இருக்கிறதே பேர். அப்படி இல்லாட்டி பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்து அறிஞ்சு வேணும். பெரிய பட்டமளிப்பு விழா கூறிய பட்டமளிப்பின் போது அல்லது வெளியேறுகின்ற போது கொடுக்கின்ற ஒரு உரை அங்கே சத்திரிய உபனிஷத்துல இருக்கு. இந்த உள்ள அறிவு ஆன்மா அறிவு வந்து உள்ள அறிவு தான் வரும். ஆகவே எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் சுட்டறிவு சிற்றறிவு. இப்படியே ஆன்மா பிறவி தோறும் பிறந்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா என்று வர பிறகுதான் அதுக்கு ஒரு என்ன வரும். எவ்வளவு பிறப்பு பிறந்தாலும் எவ்வளவு படிப்பு படித்தாலும் எத்துணை அனுபவங்களை பெற்றாலும் இறைவனுடைய பூரண அறிவு முற்றறிவுக்கு ஒப்பாகாது. வில் பிகம் நெவர் க்ளோசர் டு த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அப்ப வந்தவன நான் என்ன சொல்லுவோம், நாங்கள் எல்லா பொறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமானும் இனி படிச்சு எல்லாம் அறியலாம் விளங்கிட்டு கண்டின்று வீடுட்டேன் அந்த நிலை வரும். அப்ப அப்படி அவரை கண்டோன்ன சிவம் சிவனாகுது. இறைவன் வந்து சிவனோட சேர்ந்து சிவன் சிவனாகுது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன். அப்ப சிவன் சிவனாகினோன்ன சிவபோதம், சிவபோதம் என்றது சிவத்தில் இருக்கிற சிவன்ல இருக்கிற ஞானம், சிவபோதம் சிவனுடைய ஞானம் ஆகுது. Supreme intelligence. So my intelligence becomes supreme intelligence when me become one with the God. இதான் அத்துவிதம் அத்துவிதம். அப்ப இப்ப வந்து என்னுடைய இன்டெலிஜென்ட் தனியா இல்லை, ஏற்கனவே இருந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸே இஸ் a fraction of that supreme intelligence. அந்த supreme intelligence தான் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றவர்கள் ஞானிகள். இதுதான் ஞானமும் ஞானியும் அறிவும். இதை பற்றிய விளக்கம்.